இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும் சத்சங்கமாகவோ இல்லை, வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அதன் மூலம் அனுபவம் பெறும் சத்சங்கமாகவோ அமையும். அந்த முறையில் இன்று நான் சத்சங்கத்தை அமைக்கவிருந்தேன். இருப்பினும் சிவப்பிரகாசம் ஐயா அவர்கள் நேற்று சத்சங்கத்தில் கலந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்ததால் இன்று நான் சத்சங்கத்தை அவருக்கு தருவதாக வாக்களித்தேன். அவர் இன்னும் சிறிய நிமிடத்தில் எங்களுடன் தொடர்புக்கு வருவார். ஆகவே இன்று நான் சத்சங்கம் சிவப்பிரகாசம் ஐயாவின் சொல்லாற்றலை நீங்கள் கேட்கலாம். ஆன்மீக தகவல்களை அவர் இன்னும் இணைப்புக்கு வரவில்லை. அவர் வரும் வரைக்கும் எங்களுடைய சாதாரண சத்சங்கத்தில் இன்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. போன கிழமை பதில் சொல்ல முடியவில்லை. முதல் சித்தர் பாடல்களுடன் நாங்கள் இதை தொடங்குவோம். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் திருப்பரங்குன்றதில் மச்சமுனி பதஞ்சலிராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவண்ணையூர் இடைக்காடர் சமாதி சேந்தனகம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ,
ஓம் கிரி பபாய் நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இப்போது ஐயா நீங்கள் போனில் வந்திருக்கின்றீர்கள், ஒரு நிமிடம் இருங்கள். நான் கார்த்திகேயன் ஐயாவையும் இந்த இணைப்புக்குள் கொண்டு வந்தவுடன் நீங்கள் பேசலாம். ஒரு நிமிடம்
ஐயா, ஒரு நிமிடம் ஐயா. சென்னையில இருந்து 200 பேர் வந்திருக்காங்க, சாப்பாடு போட்டு இருக்காங்க, சாமி கூட பேசிட்டு இருக்காரு. ஐயா இன்னைக்கு அவர்ல இணைப்புக்கு வர முடியாதுன்னு சொல்றதுதான் உங்களுக்கு கூப்பிட்டேன்.
ரைட், நன்றி நன்றி. அதை பற்றிய பிரச்சனை இல்லை. ஐயாவை அந்த பணியை செய்ய சொல்லுங்கள் என்று புக்கை கொண்டு ஐயாவை அந்த பணியை செய்ய சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் வார சனிக்கிழமை நாங்கள் ஐயாவை எடுப்போம் தொடர்புக்கு. நன்றி. இப்போது தகவல் வந்திருக்கின்றது ஐயாவுக்கு திடீரென்று 200 அடியார்கள் சென்னை மாநகரத்தில் இருந்து வள்ளலாருடைய வளாகத்துக்கு வந்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த அடியார்களை உபசரிக்க வேண்டும் என்பது அவருடைய முதல் பணியாக அமைந்திருக்கின்றது. இது எல்லாம் நடைபெற்றது கடைசி 10-15 நிமிடங்களுக்குள். அதுதான் பாபாஜி வள்ளலாரின் விருப்பம் என்றால் இன்று பணிதான் மிகவும் முக்கியம் என்பதை எங்களுடைய சாதகர்களுக்கு எடுத்துக்காட்டுகின்றது. ஆகவே அதன்படி நாங்கள் அவரை அந்த திருப்பணியை செய்யவிட்டு நாங்கள் எங்களுடைய சத்சங்கத்தை இன்று எங்கள் பாணியில் செய்வோம். தடங்களுக்கு வருந்துகின்றோம். ஆனால் தடங்கள் எங்களால் ஏற்பட்டது என்று நாங்கள் நினைக்கின்றோம் இல்லை. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் குருவருள் திருவருளால் எல்லாம் நிர்ணயிக்கப்படுகின்றது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஏனென்றால் 15 நிமிடங்களுக்கு முன் ஐயா பேசுவதாக விருப்பம் தெரிவித்திருந்தார். 15 நிமிடங்களுக்கு முன்தான் அந்த 15 நிமிடங்களுக்குள் 200 பேர் அவரை நாடி அவருடைய வளாகத்துக்கு வந்து விட்டார்கள். சொல்லி வருவதில்லை அவருடைய வளாகத்துக்கு. அங்கு எப்பவும் சிவனடியார்கள் பக்தர்கள் எப்போவும் வள்ளலார் பக்தர்கள் வந்து போவார்கள். அதேபோல் இப்போது கிரியா பக்தர்களும் அவரை சந்திக்கின்றார்கள், பாபாஜி பக்தர்கள். ஆகவே சிறப்பு தொண்டு சிறப்பாக நடக்கட்டும். நாங்கள் எங்களுடைய சத்சங்கத்தை இப்போது பார்ப்போம். அன்று ஒரே ஒரு கேள்வி போன கிழமை வந்திருந்தது, அதற்கு அடுத்த சத்சங்கத்தில் பதில் காண்போம் என்று சொல்லியிருந்தேன். அந்த கேள்வியை முதல் பார்த்து விடுவோம். அந்த கேள்வி என்னவென்றால், அந்த அன்பர் கேட்டது புத்தகத்திலிருந்து தான், ஒரு தனிப்பட்ட அன்பர். கிரியா யோகம் என்பது சமயத்தை பகுத்தறிவாக்கலும் பகுத்தறிவை சமயமாக்கலும் ஆகும். அர்ப்பணிப்புடன் பக்தியோடு பாபாஜியின் பெயரை ஜபிப்பதைக் காட்டிலும் வேறு எந்த உயர்ந்த இயக்க சக்தி கிடையாது என்பது அந்த வசனத்தில் வந்த விடயம். அதைத் தொடர்ந்து நம்பிக்கையோடு சிறிது செய்தாலும் பாபாஜி அதனை ஏற்கின்றார், நம்பிக்கை இல்லாத எதனையும் அவர் ஏற்பதில்லை என்பது இங்கு சொல்லு. இதில் அந்த அன்பர் கேட்ட கேள்வி, அது என்னையா, சமயத்தை பகுத்தறிவாக்கலும் பகுத்தறிவை சமயமாக்கலும் என்பது அந்த அன்பருடைய கேள்வி. ஆகவே இந்த பாபாஜியின் புத்தகத்தில் நாங்கள் இப்படியான விடயங்களை இப்போது மிகவும் இலகுவாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் அறிந்து கொண்டு போகின்றோம். பாபாஜியின் சமயம், பாபாஜியின் சமயம் என்று பாபாஜியின் புத்தகத்தில் பல இடங்களிலும் கொடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த சமயத்தை நாங்கள் உலகியல் சமயமாக நினைத்துவிடக்கூடாது. அது உலகியலில் சமயம் என்பது ஒவ்வொரு மதமும் சார்ந்த விடயம். அப்படி 24 மதங்கள் இருக்கின்றது, சமயங்கள் இருக்கின்றது என்று படித்திருக்கின்றோம். ஆனால் பாபாஜியின் சமயம் என்றால் என்ன, அது இந்த 24க்குள் வரவில்லையே என்று சிலருக்கு கேள்வி எழலாம். பாபாஜியின் சமயம் என்றது பாபாஜி அதற்குரிய விளக்கம் கொடுத்திருக்கின்றார். பாபாஜியின் சமயம் என்று சொல்லுதல் சுயநலம் இன்மை தான் பாபாஜியின் சமயம். சுயநலம் இன்மை. ஆகவே மற்றைய சமயங்கள் போல கிறிஸ்தவ சமயம், புத்த சமயம், சைவ சமயம் என்பது போல அல்ல பாபாஜியின் சமயம். ஆகவேதான் பாபாஜியின் சமயம் எல்லா சமயத்துடனும் ஒன்று சேர்கின்றது என்று பாபாஜி கொடுக்கின்றார். ஆகவே பாபாஜிக்கென்று கிறிஸ்தவ சமயமோ புத்த சமயமோ இஸ்லாம் சமயமோ அல்லது 24 சமயங்களுமோ இல்லை. ஆகவே சிலருக்கு அந்த கேள்வி இருந்திருக்கும், சமயம் என்றால் பாபாஜிக்கு பாபாஜியின் கிரியா யோகா சமயம் என்றால் தன்னலமற்ற தன்மை, அதாவது சுயநலமின்மை தான் பாபாஜியின் சமயம். எவ்வளவு அற்புதம்! ஆகவே இன்றிலிருந்து அதற்குரிய விளக்கத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். பாபாஜியின் சமயம், பாபாஜியின் சமயம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம், படிக்கின்றோம். அவருடைய சமயம் என்பது தன்னலமற்ற தன்மை, சுயநலமின்மை என்பது அவருடைய பொருள். ஆகவே அந்த சமயம் நிச்சயமாக எல்லா சமயத்துக்குள்ளும் பொருந்தும் என்பது விளக்கம் இப்போது எங்களுக்கு கிடைக்கின்றது. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலும் பாபாஜியின் ஒரு வசனத்தில் தரப்பட்ட விடயத்திலும். ஆகவே இந்த சமயம் என்பது கிரியா யோகா சமயம் என்பது தன்னலமற்ற தன்மை. அந்த தன்னலமற்ற தன்மை வரும்போதுதான் அவருடைய தங்க விதிகளான அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி வழி நாங்கள் நிற்கலாம், அதில் மேலே சென்று இறுதியாக அவரிடம் சரணாகதி அடையலாம் என்பது வெளிச்சம். ஆகவே எல்லா சமயத்தவர்களும் இந்த தன்னலமற்ற தன்மையை பெற வேண்டும். அவர்கள் பாபாஜியினுடைய சமயத்தில் இல்லாவிட்டாலும் ஆகவேதான் அந்த தன்னலமற்ற தன்மை என்றது எல்லா சமயத்துடனும் பொருந்தும் என்பது பாபாஜியின் கூற்று. எவ்வளவு அழகாக இதை சொல்கின்றார்! இதெல்லாம் நான் சொல்லவில்லை, புத்தகத்தில் உண்டு. பாபாஜி சமயத்தை பற்றி பல பக்கங்கள் எழுதிவிட்டு இறுதியில் ஒரு இடத்தில் தான் இந்த வசனத்தை கொடுக்கின்றார். அதை அப்படியே வாசித்து விடுகின்றேன். சமயத்தை பற்றிய பொது விளக்கத்தை வரையறையை நன்கு சீரமைக்க வேண்டும். சமயம் என்பது சுயநலம் இன்மை, சுய முன்னேற்றம் என்பது சுயநலம் குறைதல். எவ்வளவு அழகு! சமயம் என்பது சுயநலமின்மை என்றால் நீங்கள் தன்னலமற்ற தன்மை என்றும் அதை கூறலாம், சுயநலம் இல்லாத நிலை. அதிலும் சுய முன்னேற்றம், அதாவது எங்களுடைய கிரியா யோகத்தில் எங்களுக்கு சுய முன்னேற்றம் என்ற சொல்லு பாபாஜி எங்கு பயன்படுத்தினாலும் அதனுடைய கருத்து சுயநலம் குறைதல். இதுதான் எங்களுடைய இலக்கு. இந்த சுயநலம் குறைந்து பொதுநலம் கூடும் போதுதான் அன்பு அருளாகின்றது, தொண்டு தன்னலமற்ற தொண்டாகின்றது, பக்தி கூடுகின்றது, அதன் மூலம் சரணாகதி தன்னலமற்ற சரணாகதி ஆகின்றது. ஆகவே இந்த தன்னலமற்றது சுயநலமற்றது என்று பாபாஜியின் சமயம் சொல்வது முழுமையாக சரணாகதி வரைய நிலை நிலையில் நிலை வரையும் நாங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பது இந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில். ஆனால் அவருடைய கேள்வி என்னவென்றால், சமயத்தை பகுத்தறிவாக்கலும் பகுத்தறிவை சமயமாக்குதலும் கிரியா யோகா சமயத்தில் உண்டு என்றால், சமயம் என்றதை நாங்கள் இப்போது பார்த்து விட்டோம், தன்னலமற்ற தன்மை. ஆகவே அந்த தன்னலமற்ற தன்மையால் பகுத்தறிவாகும், அதாவது எங்களுடைய அறிவு நிலை கூடிக்கொண்டு போகும். ஏனென்றால் அறிவு கூடும் போதுதான் எங்களுடைய ஆணவமல நீக்கம் நடைபெறுகின்றது. இங்கு அறிவென்று பார்ப்பது புத்தக அறிவு அல்ல, ஞான அறிவு. ஆகவே இந்த தன்னலமற்ற தன்மையால் எங்களுடைய ஞான அறிவு கூடுகின்றது. அதேபோல் அடுத்த வசனம், பகுத்தறிவை சமயமாக்கலும் ஆகும். அதே போல் அது இரண்டு பக்கமும் செல்லக்கூடிய இரட்டை. சமயம் மூலம், அதாவது தன்னலமற்ற தன்மை மூலம் நீங்கள் அறிவை கூட்டலாம். இந்த அறிவென்று சொன்னது ஞானம். அதே போல ஞான நிலையில் இருந்து கொண்டும் தன்னலமற்ற தன்மையை கூட்டலாம் என்பது இங்கு இரு சொற்கள். ஆகவே இரண்டும் ஒன்றுக்கொன்று இசை உள்ளது என்பது இந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில் ஆக இங்கு காண்போம். அடுத்தது, இந்த அன்பர்கள் இன்னும் சில விடயங்களை கோடிட்டு அனுப்பியிருக்கின்றார்கள், அவற்றைக்கு இன்று விளக்கம் காண்போம். அது என்னவென்றால், ஓர் அருளாளரின் வாழ்க்கையில் பல்வகை குணாதிசயங்களில் அமைதியான வடிவங்களை காணலாம். அருளாளரின் அருகில் இருப்பவன் அவரை பற்றி அறிவதில்லை, இறுதியில் தான் அறிகின்றான், ஆனால் அப்போது பலனில்லை. அதாவது அருளாளரின் பெருமை, தெய்வீகம் ஆகியவை எல்லா வகை மனிதரையும் கவர்ந்திருக்கின்றது. சுயமின்மை, மீட்பு, மன்னிப்பு ஆகியவை அவரிடம் கிடைக்கின்றது. அவர் சந்நிதியில் ஆன்மீக உயர்வு நிச்சயம். இந்த உலகில் குருவும் கடவுளுமே உண்மையை காட்டுவார். எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அற்புதம்! அருளாளர்களை பற்றி பாபாஜி இங்கு கோடிட்டு சொல்கின்றார். அதைத் தொடர்ந்து அதன் முடிவாக, இதை கொடுக்கக்கூடியவர்கள் உலகில் குருவும் கடவுளுமே உண்மையை காட்டுவார் என்று சொல்லப்படுகின்றது. இங்கு உண்மையை காட்டுவார் என்பதன் இன்னொரு அர்த்தம், பொய்யை அகற்றுவார் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. உண்மையை காட்டுவதென்றால் என்ன? நாங்கள் பொய்யாக நினைத்து, பொய்யில் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் உண்மை என்று நினைத்து, அதிலிருந்து எங்களை விலக்கல். அது சாச்சாத் பெரம்பொருளாலும் பாபாஜியினாலும் தான் எங்களுடைய சாதகர்களுக்கு கிடைக்கும் என்பது இங்கு அறிய சொல்லு. அதைத் தொடர்ந்து சொல்கின்றார், கெட்டதை முளையிலேயே கிள்ளி எறியுங்கள், மற்றவர்கள் முன்னேற்றம் துணை விளைவாகவே இருக்கட்டும். கடமை என்பது குடும்பத்தோடு நின்றுவிடக்கூடாது, அது ஒழுங்காக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமையுண்டு. அது கடவுளிடம், தன்னிடம், உலகம், பெற்றோர், உடன்பிறப்பு, அண்டை வீட்டார், வரும் தலைமுறைகள் என எல்லோரிடமும் இருக்க வேண்டும். இங்குதான் பாபாஜியின் நிலை உயர்கின்றது. அவர் எவ்வாறு எங்களை இரண்டு நிலையில் வைத்திருக்கின்றார், ஒரு நிலை உலகியல், மற்றைய நிலை ஆன்மீகம், இரண்டையும் சமநிலைப்படுத்தி எங்களை கூட்டிச் செல்கின்றார். எவ்வளவு அற்புதம்! ஏனென்றால் ஆன்மீகத்தை மாத்திரம் சுட்டி காட்டினால் நாங்கள் உலகத்தில் இருப்பவர்களை கவனிக்க முடியாது என்றே கருத்து முடிந்துவிடும். ஆனால் அவர் அதையும் கவனிக்க சொல்கின்றார், ஆன்மீக பாதையிலும் செல்ல சொல்கின்றார். எங்களுக்கு ஏதாவது சுமையலாக தெரிந்தால் அதை தன்னிடம் கொடுக்கச் சொல்கின்றார், தான் சுமையை காக்கின்றேன் என்கின்றார். அதற்கு மேல் எங்களுக்கு என்ன தேவை என்பது இங்கு எல்லா சாதகர்களுடைய கேள்வியாகவும் அமைய வேண்டும். அவரும் ஏன் இதை செய்கின்றார் என்று ஒரு கேள்வி வரலாம். பாபாஜி அதே கேள்வி ஒரு முறை அவருக்கும் அன்னைக்கும் லாகிரி மகேஷியருக்கும் காசி தசமேதா காட்டில் ஒரு சந்திப்பில் நிகழ்ந்தது. பாபாஜி அங்கு சொல்கின்றார், தான் தன்னுடைய சொரூப சமாதியை விட்டறியப் போகின்றேன், நான் இறை நிலையிலேயே முழுமையாக இருக்கப் போகின்றேன் என்றபோது தாயுள்ளம் கொண்ட கிரியா அன்னை அவர்கள் சொல்கின்றார்கள், ஐயா அப்படி செய்து விடாதீர்கள், இங்கு உலகில் இருக்கும் பல கஷ்டப்பட்ட ஆன்மாக்களுக்கு உங்களுடைய உதவி தேவை, அதிலிருந்து விடுதலை அடைவதற்கு பரம்பொருள் எவ்வாறு தன்னுடைய இச்சையை ஆன்மீக இச்சையை பயன்படுத்தி ஆன்மாக்களை உய்விப்பதற்காக தனுகரண புவன பூவங்களை உண்டாக்கி அதில் எங்களை தவள விடுகின்றார் அனுபவம் பெற்று வருவதற்கு, அதே போல நீங்களும் உங்களுடைய நிலையை தக்க வைக்க வேண்டும் என்று சூட்சுமமாக அன்னை அவர்கள் கூறினார்கள் என்பது இப்போது விளங்குகின்றது. அன்னை அவர்கள் அவருடைய நிலையை கலைக்க வேண்டாம் என்று சொன்னாலும் ஒரு வசனத்தில் இப்போது சைவ சித்தாந்தத்தில் படித்த அடிப்படை கருத்தில் தான் அந்த கலைக்க வேண்டாம் என்பது எண்ணத்திற்கு எவ்வாறு உருவானது, ஏன் உருவானது என்பதெல்லாம் திட்டத் தெளிவாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது அடியேனின் கருத்து. ஆகவே இந்த பாபாஜி இந்த வசனங்களை இங்கு கொடுக்கும் போது குடும்பத்தோடு கடமை என்பது குடும்பத்தோடு நின்றுவிடக்கூடாது, அது ஒழுங்காக இருக்க வேண்டும், அதாவது எல்லா உயிர்களிலும் அன்பு காட்ட வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் 200 ஆண்டுகளுக்கு முன் வடலூர் வள்ளலார் அவதரித்து எல்லா உயிர்களையும் ஒன்றாக பார்க்கும் தன்மையை உலகிற்கு எடுத்து காட்டினார் அருளாளராக. ஆகவே அப்படியான விடயங்களில் பாபாஜியும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே அதை இங்கு தன்னுடைய வழியில் கொண்டு வந்து 1952 இந்த புத்தக வடிவில் அவர் வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார். எங்களுக்கு எவ்வளவு நாங்கள் புண்ணியம் செய்த ஆன்மாக்கள் என்பதை நீங்கள் எல்லோருமே உணர வேண்டும். அதை தொடர்ந்து சொல்கின்றார், மனைவியையும் மக்களையும் காக்க வேண்டியது நம் கடமை என்று கருதுகின்றார்கள். இங்கு விளக்கத்தை கொடுக்கின்றார் ஆன்மீக பக்கத்துக்கு. முதல் உலகியலில் ஒத்துக்கொண்டார் எல்லாரையும் பாருங்கள் என்று, அதன் பின் விளக்கத்தை கொடுக்கின்றார் எவ்வளவு அற்புதமாக. மனைவியையும் மக்களையும் காக்க வேண்டியது நம் கடமை என்று கருதுகின்றார்கள். அவர்களுக்கு பல ஆசைகள் உண்டு, பலவித மயக்கங்கள் உண்டு. பற்றையும் முட்டாள்தனமான மயக்கத்தையும் தாண்ட வேண்டும் என்று பாபாஜி சொல்கின்றார். இங்கு அவர் மற்றைய பக்கத்தை கவனிக்கின்றார், ஆன்மீக வாழ்க்கையை. ஆகவே பற்றை விட்டு தாண்டுங்கள் என்று சொல்கின்றார். அவர்களை நாமே காப்பாற்ற வேண்டும் என்ற மயக்கத்தை விட வேண்டும். பற்றில்லாத செயலே இறுதியில் நன்மை பயக்கும். நம்மை நம்பி இருந்தோர் இந்நிலையின் நம்மை நம்பி இருந்தோர் நிலையின் உண்மை கடைசியில் புரியும் என்று சொல்கின்றார். அது கடைசி என்று இங்கு அவர் கோடிட்டு காட்டுவது என்ன? எங்களுடைய மரணத்திற்கு முன் சில வினாடிகள், சில மணித்துளிகள், சில மணித்தியாலங்களுக்கு முன்தான் இந்த விடயம் எல்லா ஆன்மாக்களுக்கும் எப்போவும் புரியும் என்பது இந்த உலகியல் வாழ்க்கை. அந்த நிலையில் அது தெரிய வருவது சற்று தாமதமானது என்பதையும் இங்கு கோடிட்டு காட்டுகின்றார். ஆகவே பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும், பற்றாக இருக்க வேண்டும் என்பது பாபாஜியின் முழக்கம் என்பது பல இடங்களில் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே அதன் வழியில் நாங்கள் நிற்பதற்கு முயற்சிப்போம். அடுத்ததாக சொல்கின்றார், வாழ்க்கை தான் எதிர்பார்த்தபடி இல்லாத போது ஒவ்வொரு மனிதனும் தியாகத்திற்கு தயாராகின்றான். ஆகவே இந்த ஆன்மீகம் உலகியல் என்ற இரண்டு நிலைகளில் நிற்கும் போது பாபாஜியின் திருவருளால் இந்த கிரியா யோகம் எங்களுடைய சாதகர்களுக்கு எவ்வளவு உதவியாக இருக்கின்றது. உலகியலில் இருந்து நாங்கள் இப்படியான ஒரு நிலைக்கு வந்தோமாக இருந்தால் வாழ்க்கை எதிர்பார்த்தபடி இல்லாத போது ஒவ்வொரு மனிதனும் தியாகத்திற்கு தயாராகின்றான். அந்த தியாகம் என்ன? அவனுடைய மறுபக்கத்தில் இருக்கும் ஆன்மீகத்துக்குள் நுழைவது. பாபாஜி அதை அமைத்து கொடுத்தார் எங்களுடைய சாதகர்களுக்கு. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அல்லது வாழ்க்கையில் ஒரு விரக்தி வந்தாலும் சரி, அல்லது வாழ்க்கையில் நாங்கள் வாழும் முறைகளை நிப்பாட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, மற்றைய பக்கம் பாபாஜியின் கிரியா யோகமாகிய ஆன்மீகம் எங்களுக்கு உண்டு. ஆகவே நாங்கள் இரண்டு பக்கமும் எப்போதும் சென்று வரலாம். முடிவில் ஆன்மீகத்தில் நாங்கள் முடிப்பதே எங்களுடைய இலக்கு என்று பாபாஜி சொல்கின்றார். அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி மூலம். அடுத்ததாக சொல்கின்றார், சமயத்திற்கும் உலகிற்கும் உழைப்பவர்கள் சத்குருவின் கருவியாக செயல்படுகின்றார்கள். இங்கு சமயம் என்பது என்ன? இனிமேல் பாபாஜியின் புத்தகத்தில் நீங்கள் சமயம் என்று சொல்லி வரும்போது அதை சாதாரண சமயம் என்று எடுக்காமல் தன்னலமற்ற தன்மை என்று அதை வைத்து வாசித்து பாருங்கள். வாசிப்போம். இங்கு தன்னலமற்ற தன்மை உலகிற்கும் தன்னலமற்ற தன்மைக்கும் உலகிற்கும் உழைப்பவர்கள் சத்குருவின் கருவியாகவே செயல்படுகின்றார்கள். ஒவ்வொருவரையும் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு ஒதுக்குகின்றார் சத்குரு. வைராக்கியம் வந்தவுடன் குடும்பத்திலிருந்து விலகிவிட வேண்டும். தேவை முடிந்ததும் சேர்ந்த இருவர் விலகி விடுவர். உலகப்பற்று மிக குறைந்த அளவே இருக்க வேண்டும். நம் தனித்தன்மையை விடாமல் அடக்கமாக சரண் புக வேண்டும். பிராப்தம் எவ்வாறு செய்கின்றதோ அதை அவ்வாறே ஏற்க வேண்டும். ஆனால் நம் இருப்பிடத்தை விட்டு கொடுக்க கூடாது. எவ்வளவு அருமை! இங்கு அவர் எல்லாவற்றையும் சைவ சித்தாந்த அடிப்படையை நான்கு வசனங்களில் கோடிடுகின்றார். நாங்கள் பிராப்தத்தில் இருந்து தப்ப முடியாது இந்த உடலில். ஆகவே அதை எதிர்க்கவோ அதை இல்லை என்று நினைக்கவோ கூடாது. அதன் வழி நிற்க வேண்டும் என்ற விடயத்தை நன்கு முறையாக இங்கு கொடுக்கின்றார். அதை விட அடக்கமாக இருக்க வேண்டும் என்கின்றார். அதைத்தான் சைவ சித்தாந்தம் எல்லா மூலைகளிலும் சொல்லுகின்றது. அடக்கம், அடக்கம், அடக்கம். அதை இன்னொரு விதமாக சொல்ல போனால் ஒடுக்கம். அதாவது நாங்கள் எல்லாமே குரு பணி, திரு பணி என்றதை உணர்ந்து அடங்க வேண்டும் என்பது அதனுடைய சூட்சும பொருளாக சைவ சித்தாந்தத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது பேராசிரியரார். ஆகவே நம் இருப்பிடத்தை விட்டு கொடுக்க கூடாது என்பதுக்குரிய பொருள் இங்கு என்ன மாதிரி? அதை எடுத்துக்கொள்ளலாம், பலவிதமாக எடுத்துக்கொள்ளலாம். நம்ம இருப்பிடத்தை நாம் விட்டு கொடுக்க கூடாது என்று. நமது இருப்பிடம் என்றால் என்ன? நமக்கென்று ஒன்று இல்லை. நமது இருப்பிடத்தை நாம் விட்டு கொடுக்க கூடாது என்பதன் ஆன்மீக கருத்து எவ்வாறு புலப்படுகின்றது? அதாவது நாங்கள் திருப்பணியையும் இறைப்பணியையும் விட்டு கொடுக்க கூடாது. அதான் எங்களுடைய இருப்பிடம். எங்களுடைய இருப்பு என்ன? இறைவன். இறைவனால்தான் எங்களுக்கு இருப்பு. ஆகவே நாங்கள் பரம்பொருளை விட்டு கொடுக்க கூடாது. அதாவது விட்டு கொடுக்க கூடாது என்றால் அவர் எங்களுடையவர். அவரை நாங்கள் நிந்திக்கவோ அவரை அறியாது வாழவோ கூடாது என்பது இங்கு பொருள் கொள்ளலாம். ஆகவே எல்லாம் நடப்பது இறைவனால், எல்லாம் நடப்பது குருவால் என்பதை நாங்கள் உணர வேண்டும் என்பது அதற்கு பொருளாக அமையும். அடுத்ததாக சொல்கின்றார், உலகின் நடுவே பற்றில்லாமல் சத்குருவிடம் சரண் புகுந்த மனத்தோடு வாழ வேண்டும். இல்லறமா துறவரமா என்பது முக்கியமன்று. நாம் ஒவ்வொரு கணமும் பற்றி வாழும் உண்மைதான் முக்கியம். எவ்வளவு அழகு! ஒவ்வொரு கணமும் பற்றி வாழும் உண்மைதான் முக்கியம். இங்கு ஒவ்வொரு கணமும் என்று சொல்வது நிகழ்காலம். இதைத்தான் எல்லா அருளாளர்களும் சொல்கின்றார்கள். நிகழ்கால வாழ்க்கை உண்மை முக்கியமானது. அதிலும் அந்த வாழ்க்கை உண்மையாக வாழப்பட வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது என்பதை பாபாஜி ஒரு வசனத்தில் கோடிடுகின்றார். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து மிகவும் மிகவும் அதற்குள் இருக்கின்றது. இதை பாருங்கள், எல்லோரும் கேளுங்கள். அடுத்ததாக சொல்கின்றார், வாழ்க்கை கடன்களை அடைத்துவிட்டு மூன்று உலகியல் நெருப்புக்களை நோக்கி பக்குவமாக இருக்க வேண்டும் என்கின்றார். இதை சிந்தித்தேன் இந்த அன்பர் கோடிட்டவுடன் இன்று காலையில். அதற்கு பதில் பாபாஜி தரமாட்டாரா என்று இறைஞ்சினேன். இரண்டு பதில்களை கூறக்கூடியதாக இருக்கின்றது, அதில் ஏதாவது ஒன்று பொருந்தும் என்று என்னுடைய உணர்வு. வசனத்தை மீண்டும் சொல்கின்றேன். வாழ்க்கை கடன்களை அடைத்துவிட்டு மூன்று உலகியல் நெருப்புக்களை நோக்கி பக்குவமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை கடன்களை அடைப்பதென்றால் எங்களால் உருவாக்கப்பட்ட இந்த மாயையில் என்னென்ன கடமைகளை நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டு செய்ய வேண்டுமோ அதை முடிக்க வேண்டும் என்பது ஒரு பொருள். அது சரி, விளங்குது. அதை விட இந்த மூன்று நெருப்பு, மூன்று உலகியல் நெருப்புக்களை நோக்கி பக்குவமாக இருக்க வேண்டும் என்பது இரண்டு கருத்து அடியேனுக்கு புலப்பட்டது காலை. ஒன்று, மூன்று விதமான விடயத்தில் நாங்கள் உலகியலில் ஈடுபட்டு விடக்கூடாது. அது என்ன? எல்லா அருளாளர்களும் சொல்வதுதான், அது பெண், பொன், பொருள். பெண்ணிடமும் அடங்கிவிடக்கூடாது, பொருளிடமும் அடங்கிவிடக்கூடாது. மற்றது பொன், பொருள், பொருள், பொன், பெண். பெண்ணிடமும் அடங்கிவிடக்கூடாது, பெண், பொன், பொருள். இது மூன்றையும் எழுதி வைத்திருக்கின்றேன் என்று காலையில் உதித்த விடயம். ஆகவே அதைத்தான் பாபாஜி இந்த உலகியலில் நெருப்புக்களை நோக்கி பக்குவமாக இருக்க வேண்டும் என்று சொல்லலாம். ஏனென்றால் உலகியல் என்ற ஒரு சொல்லு வரும்போது அது மாயையை குறிக்கின்றது. ஆகவே எங்களுக்கு மாயையால் வரக்கூடியது தான் இந்த மூன்றும், பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை. இது மூன்றும் அருளாளர்களால் எல்லா இடமும் சொல்லப்படுகின்றது, அடியேன் சொல்லவில்லை. ஆனால் அந்த நிலை உணர்வு வருகின்றது. இதுவாகவும் நாங்கள் இதை பொருள் கொள்ளலாம் என்று சிந்தித்தேன். அல்லது இன்னொரு விதமாகவும் சிந்தித்தேன். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களில் இருந்தும் நாங்கள் விலத்த வேண்டும் என்பதும் ஒரு பொருள். ஆகவே இரண்டும் எங்களுடைய வளர்ச்சிக்குரிய பொருளாக இருப்பதால் நாங்கள் எந்த விதமாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம் என்பது அடியேனின் ஆழ்ந்த கருத்து இங்கு. ஆனால் இலக்கை நெருங்கும் போது வாழ்வின் சூழல் தானே மாறும். நீண்ட இருளிலிருந்து வெளிப்பட்டு உங்கள் முயற்சிகள் தகுதியுடைய புறருக்கு பயன்பட வேண்டும். எவ்வளவு அருமையான செய்தி! நாங்கள் மாத்திரம் நீண்ட இருளிலிருந்து ஒளிக்கிட்டு அந்த நிலையை தகுதி என்ன சொல்கின்றார் என்றால், அந்த முயற்சிகள் தகுதி, அந்த நீங்கள் வெளிப்பட்ட பின் நீண்ட இருளிலிருந்து உங்கள் முயற்சிகள் தகுதியுடைய புறருக்கு பயன்பட வேண்டும். அதாவது நாங்கள் தனிய இந்த இருள் என்று சொல்ல ஆணவத்தில் இருந்து வெளிப்பட்டு விட்டோமாக இருந்தால் அல்லது வெளிப்பட்டு கொண்டிருப்போமாக இருந்தால் அதை நாங்கள் தன்னலமாக வைத்திருக்காது. பாபாஜியின் சமயத்தில் சொல்வதைப் போல தன்னலமற்ற தன்மையில் பிறருக்கும் அதை கொடுக்க வேண்டும் என்று பாபாஜி இங்கு பரிந்துரைக்கின்றார் என்று உணர்கின்றேன். ஆகவே இங்கும் பாபாஜியின் சமயம் கூறப்படுகின்றது, தன்னலமற்ற தன்மை. அடுத்ததாக சொல்லுகின்றார், மரணத்துக்கு பிறகு ஒரு கண்ணுக்கு தெரியாத உலகம் இருக்கின்றது. அது நமக்கு உதவி செய்பவர், அதில் அங்கு நமக்கு உதவி செய்பவர்கள் இருக்கின்றார்கள். இறுதியில் பாபாஜி தமது பக்தர்களுக்கு உதவி செய்து வழிகாட்டுகின்றார். இது இந்த எழுத்தாளனின் தனிப்பட்ட அனுபவம். இது ஆசீர்வதிக்கப்பட்ட சிலருக்கே கிடைத்திருக்கின்றது என்று நீலகண்டன் அவர்கள் தன்னுடைய வசனமாக இதை எழுதுகின்றார். எவ்வளவு அருமையான கருத்து! சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதாவது இந்த உலகம் தூள உடலில் நாங்கள் இருக்கும் உலகம், ஆனால் இன்னொரு உலகம் உண்டு, அது சூட்சும உலகம். ஆகவே அந்த சூட்சும உலகத்தில் எங்களுக்கு உதவி செய்வதற்கு பலர் காத்திருக்கின்றார்கள் என்று இந்த அன்பர் பாபாஜியின் அருளினால் சொல்கின்றார். அவர்கள்தான் அருளாளர்கள். ஆகவே அந்த அருளாளர்கள் காத்திருக்கின்றது என்பது உண்மை செய்தி. ஆகவேதான் எங்களுடைய சத்சங்கத்திலும் சூட்சுமத்தில் பல அருளாளர்கள் இங்கு கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஜோகி ராமையா அவர்கள், சுவாமி ராம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதை நாங்கள் எல்லோருமே எங்களுடைய அறிவுத்திறனுக்கு எடுத்த எடுத்தபடி நாங்கள் அதை உணர்கின்றோம் என்பதும் ஐயமில்லை. ஆகவே அதற்கு மேலாக கண்ணுக்கு தெரியாத நிலையில் இருந்து கொண்டு அவர்கள் செய்வதென்பது சூட்சும நிலை. அதற்கு மேலாக பாபாஜி தனது பக்தர்களுக்கு உதவி செய்து வழிகாட்டுகின்றார் சூட்சுமத்தில் என்று நீலகண்டன் தன்னுடைய அனுபவம் மூலமாக இந்த கருத்தை சாதகர்களுக்கு கொடுக்கின்றார். இது உண்மையான கருத்து, சைவ சித்தாந்த அடிப்படையும் கூட. ஏனென்றால் நாங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டோம் என்ற அடிப்படையில் இருந்து பார்த்தாலும் சரி, அருளாளர்களுடைய வாக்கில் இருந்து பார்த்தாலும் சரி, சத்குரு கிரியா பாபாஜியின் அருளினால் பார்த்தாலும் சரி, அதுதான் உண்மை என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்விகளுக்கு பதில் காண்பதற்கு உங்களை அழைத்துச் செல்கின்றேன். இறைவன் இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். இப்போது இறைவன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
சங்கத்தில் உள்வாங்கிய விஷயங்களை சுருக்கமாக மீண்டும் ஒருமுறை பார்ப்போமாயில் கிரியாஜபம் பற்றிய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டது. பாபாஜியின் சமயம் என்பது சுயநலமின்மை என்ற கருத்து, அதற்குரிய பூர்ண விளக்கம் என்பதை எல்லா சாரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என தெளிவாக கூறப்பட்டவை இன்றைய சற்சங்கத்தின் சிறப்பென்றே கூறலாம். சுயநலம் குறைந்து பொதுநலம் கூட வேண்டும் என்பது பற்றிய கருத்து, பகுத்தறிவை பற்றிய விளக்கம் தரப்பட்டது. அடுத்து அருளாளரின் வாழ்க்கையில் உள்ள சிறப்புகள் பற்றிய விளக்கம் அடுத்து உள்வாங்கினோம். கடமை என்பது குடும்பத்தோடு நின்றுவிடக் கூடாது, மனைவியையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் அது போன்ற பற்றிய கருத்துக்களை உள்வாங்கினோம். மரணத்துக்கு முன்பு சில நிமிடங்கள் தான் இந்த விடயங்கள் தெரியும் என்பது பற்றிய சுரக்கங்கள் அவற்றையும் உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் அடுத்த பக்கத்தில் ஆன்மீகத்தை பற்றி விளக்குகின்ற சற்குருவின் கருவியாக துடிப்படுபவர்கள் பற்றிய விளக்கம் தரப்பட்டது உள்வாங்கினோம். நாம் பிராப்தத்துக்கு உட்பட்டவர்கள் என்றும் அடக்கமாக இருக்க வேண்டும், அதாவது ஒழுக்கம் பற்றிய கருத்துக்கள். நாம் பரம்பொருளை விட்டு கொடுக்க கூடாது என்ற கருத்து, சற்குருவிடம் சரணடைந்து வாழ வேண்டும் என்பதும், நாம் ஒவ்வொரு கணமும் பற்றில்லாமல் வாழ வேண்டும். அடுத்து பெண்ணாசை பொருளாசை பொன்னாசைகளை பற்றிய விளக்கங்கள் அதிலிருந்து நாங்கள் விடப்படுவோம் என்ற கருத்துக்கள் தரப்பட்டது. மரணத்துக்கு பிறகு கண்ணுக்கு தெரியாத உலகம் இருக்கின்ற என்பது பற்றிய விளக்கம், அதாவது சூட்சும உலகம் பற்றிய கருத்துக்கள் விளக்கப்பட்டது. எனவே இன்றைய சட்டங்களிலிருந்து பின்வரும் கருத்துக்களை உள்வாங்கினோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி இறைவனையா, மிகவும் முக்கிய பகுதிகளை இங்கு சுருக்கமாக சொன்னீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி ஓம், ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் சிவா, ஓம் சிவாய நம.
இந்த சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியுடைய கருணையால் சிறப்பாக பல கருத்துக்களை பாபாஜி சத்சங்கம் மூலியமாகவும் பாபாஜி தெய்வீக குரலிருந்தும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்தும் சிறப்பாக அமைஞ்சிச்சு. இன்னும் சிறப்பாக அமைய பாபாஜியை பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்.
நன்றி கார்த்திகேயனையா, அதை மிகவும் சுருக்கமாக இன்றைய சத்சங்கத்திற்கு விளக்கம் அளித்தீர்கள் பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம.